بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب اللهم اغفر لجميع علمائنا من السلف والخلف الذين خدموا دينك اللهم اغفر لجميع الفقهاء والمحدثين والعلماء والمؤلفين من المسلمين والمؤمنين قال المصنفون رحمهم الله وزدني علما وفهما وحكما اللهم علمني شريعتك وفقهني في دينك الباب الثالث في الخلع وفيه مسألتان المسألة الأولى معناه وأدلة مشروعيته دونية كتاب النكاح ترمنا أتيايتي نام படித்து வருகின்றோம் அதிலே இரண்டாவதாக ஹுல்ஆ பற்றிய பாடத்தை இன்று படிக்க இருக்கின்றோம் ஹுல்ஆ மற்றும் தலாக் சம்பந்தப்பட்ட பாடத்தை படிக்க இருக்கின்றோம் மூன்றாவது பாடம் ஹுலா நான்காவது பாடம் தலாக் இந்த மூன்றாவது ஹுலா பாடத்திலே இரண்டு சட்ட விளக்கங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது சட்ட விளக்கம் ஹுலா என்பதன் பொருள் என்ன ஹுலாவுடைய ஆதாரம் ஹுலாவை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் ஹலா யஹ்லஉ ஹுல்அன் உதாரணமா ஆடையை கழட்டினான் செருப்பை கழட்டினான் ஹலஅ என்றால் என்ன பொருள் கழட்டுவது ஆடையை கழட்டுவது செருப்பை கழட்டுவது ஹலஅ யஹ்லஉ ஹலஅ யஹ்லஉ ஃபதஹ யஃப்தஹு மாதிரி அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கணவன் மனைவியை பற்றி சொல்லும் போது அன்தும் லிபாசுல்லஹுன்ன முதலாவது ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன முதலாவது ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன சூரா அல் பக்ராவுடைய 187வது வசனம் பெண்களாகிய அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள் அடுத்து ஆண்களாகிய நீங்கள் அவர்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் கணவனை மனைவிக்கும் மனைவியை கணவனுக்கும் ஆடைக்கு ஒப்பிட்டு கூறுகிறான் ஆகவே மனைவி கணவனிடமிருந்து விலகிக் கொள்வதை கணவனிடமிருந்து அவளுடைய விருப்பத்தோடு பிரிந்து விடுவதை கணவனை தன்னை விட்டு பிரித்து விடுவதை மார்க்கத்தில் கழட்டி விடுவது ஹலஅ யஹ்லஉ என்ற அந்த வார்த்தையை கொண்டு கூறப்படுகிறது மனைவி தனக்கு கணவன் பிடிக்காத பட்சத்தில் அதற்கு பின்னாடி விளக்கம் படிப்போம் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கணவனை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் இவர் எனக்கு வேணா என்று கூறி அதற்கு என்ன மார்க்கம் கூறியிருக்கிறதோ அந்த ஒழுக்கத்தின்படி விலகி விடுவதற்கு ஹுல்உன் கழட்டிக் கொள்வது என்பதாக கூறப்படுகிறது மார்க்கத்தில் ஹுல் என்றால் நம்ம தமிழ்ல குலா குலா குலான்னு சொல்லுவாங்க புரியுதா நான் அசல் வார்த்தை ஹுல்உன் ஹுல் மார்க்கத்தில் ஹுல்ஆ என்றால் ஃபுர்கதுன் தஜ்ரி பைன அஸ்-ஸௌஜைனி அலா இவதின் தத்ஃபஉஹு அல்-மர்அத்து லிஸௌஜிஹா பிஅல்ஃபாதின் மக்ஸூஸதின் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரிவினை ஹுல்ஆ என்றால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரிவினை இந்த பிரிவினைக்காக மனைவி கணவனுக்கு ஏதாவது ஒரு தொகையை அல்லது ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் ஒரு பொருள் அல்லது ஒரு தொகைக்கு பகரமாக தன்னை கணவனிடமிருந்து நீக்கிக் கொள்வது அதற்கென்று வைக்கப்பட்ட குறிப்பிட்ட வாசகங்களை பயன்படுத்தி நல்ல கவனிங்க ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தலாக் விட்டுவிட்டால் அந்த பெண்ணுக்கு கொடுத்த மகரை திரும்ப கேட்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்கக்கூடாது இப்ப ஒரு பெண்ணு கணவரிடமிருந்து நான் விலகுகிறேன், என்னை விட்டுவிடு என்று கூறும்போது இப்ப மார்க்கம் என்ன சொல்கிறது? நீ அந்த கணவருக்கு ஏதாவது பொருளை கொடுக்க வேண்டும், கொடுத்த மகர கொடுக்கணும், இல்ல ஏதாவது ரெண்டு பேருக்கும் இடையில, உதாரணத்துக்கு அவர் திருமணத்துக்கு செலவு செஞ்சிருப்பாரு அல்லது மகருக்கு செலவு செஞ்சிருப்பாரு, அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஏதாவது செலவு செஞ்சிருப்பார். இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு புரியுதல்ல, ஒரு தொகையை கொடுத்து விட்டுதான் கணவனிடமிருந்து அந்த பெண் விலக முடியும். ஏன் மார்க்கம் பொதுவா எந்த நிபந்தனையும் இல்லாம இதை அனுமதிக்கவில்லை என்றால், சில நேரங்களில் சில தவறான பெண்கள், எல்லா பெண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க, சில பேருடைய குடும்ப பின்னணி, சில பேருடைய அதாவது அவங்க வாழ்ந்த சமூக பின்னணி அல்லது சில அவங்களுடைய வேறு பின்னணிகள்னால இந்த மாதிரி தவறாக நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? ஆண்களுடைய செல்வத்தின் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்க வேண்டியது, அதுக்கு பிறகு நீ வேணான்னு சொல்லி அவங்களிடத்துல மகரையும் மற்ற செல்வங்களையும் சில காலங்கள் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட வேண்டியது. இப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது துன்யாவுடைய கோர்ட்டுக்கும் தீனுடைய கோர்ட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இப்ப துன்யாவுடைய கோர்ட் இப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப, துன்யாவுடைய கோர்ட் என்ன செய்யும், எதையுமே சாமானியமா ஒத்துக்காது. கணவன் தலாக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி ஒத்துக்காது, மனைவி குலா வேணும்னு சொன்னாலும் ஒத்துக்காது. மார்க்கத்தினுடைய கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மார்க்கத்தினுடைய நீதிபதியாக இருப்பவர் நசிகா செய்வாரு, சில அறிவுரைகளை வழங்குவாரு, ஒரு தடவை சொல்வாரு, ரெண்டு தடவை சொல்வாரு, மூன்றாவது தடவை கணவன் இல்லை எனக்கு வேணா நான் தலாக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னா மனைவிய அதற்கு ஏற்ற மாதிரி அவர் ஏற்றுக்கொள் என்பதாக மனைவிக்கு அறிவுரை சொல்வார். அதே போல மனைவி எனக்கு இந்த கணவர் வேண்டாம் என்று கூறும் பொழுது ஒரு தடவை ரெண்டு தடவை அறிவுரை சொல்லப்படும். இல்ல எனக்கு வேணா நான் முடிவு செய்து விட்டேன், இதுல நான் தெளிவா இருக்கேன் என்று அந்த பெண் சொல்லும் போது தாயோ தந்தையோ வேறு யாரையோ நிர்பந்தப்படுத்துவதற்குரிய அனுமதி அவங்களுக்கும் கொடுக்கிற நீதிபதியும் நிர்பந்தப்படுத்த மாட்டார். அப்ப ஓரளவுக்கு ரெண்டு தடவை மூன்று தடவை சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அங்க குலாவை நீதிபதி முடிவு செய்துவிடுவார். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கு இந்த சட்டம் தெரியும். சரி, இப்படி தலாக்கும் சரி குலாவும் சரி மார்க்கத்தில் இலகுவாக இருக்கின்ற காரணத்தினால அதை யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. எங்க இது ரெண்டும் கஷ்டமா இருக்குமோ அங்க நடக்கக்கூடிய ஆபத்துகள் வேற. இப்ப இந்த ரெண்டு சட்டங்களும் இலகுவாக இருக்கக்கூடிய நேரங்களில் மக்கள் இந்த ரெண்டு சட்டங்களையும் தவறா பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு, கணவன் தலாக்கு விடுறதா இருந்தாலும் நீ கொடுத்த மகரை வாங்கக்கூடாது. இப்ப லட்சக்கணக்கில் மகர் கொடுத்தாரு, செலவு பண்ணாரு, அதுக்கு பிறகு நிறைய அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்ப திடீர்னு இவருக்கு ஏதோ மனமாற்றம் ஏற்படுகிறது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அனுமதியில அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஆனா சில சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி ஏற்படலாம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த பெண்ணை விட்டுட்டு நம்ம வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது இவருக்கு வேற ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்றதுக்கு அனுமதியும் கொடுத்து முந்தைய பெண்ணோட வாழ்ந்தா இருப்பாருங்க, அந்த பெண்ணுக்கு கொடுத்த மகரையும் புடுங்கிக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு செலவழிச்ச காசையும் திரும்ப வாங்கிக் கொள்வதற்கு இவருக்கு அனுமதி இருக்குமே. ஆனால் இப்ப இதுல நஷ்டப்படுறவங்க யாரு, பெண் சமூகம். இப்ப இவர் ஒரு கல்யாணம் பண்ணுவாரு, கொஞ்ச நாளைக்கு எல்லாமே செலவு செய்வாரு, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா செலவு பண்ண காசெல்லாம் கொடு அப்படின்னு வாங்கிட்டு திரும்ப போய் இன்னொரு தலாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரா? சோ இது பெண் சமூகத்துக்குண்டான அநீதியாக போய்விடும். சரி, அதனால வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், நீங்கள் ஒரு தங்க குவியலை அல்லது ஒரு பெரிய செல்வ குவியலை அவர்களுக்கு மகராக கொடுத்திருந்தாலும் நீங்கள் அவர்களிடமிருந்து அதை திரும்ப வாங்காதீர்கள். இப்படி மார்க்கும் எவ்வளவுதான் அன்பளிப்பு கொடுத்திருந்தாலும் சரி அதுல இருந்து ஒரு துரும்ப கூட வாங்கக்கூடாது, ஹலால் கிடையாது. இரண்டாவது, இப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருடைய இயற்கைக்கு ஏற்ப மார்க்க நீதமாக நடந்து கொள்ளும், நீதமாக தீர்ப்பளிக்கும். இப்ப இதே போல சட்டம் தான் பெண்ணுக்கு. இப்ப பெண்ணு குலா வாங்குறது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இலகுவான வேலை. அதனால பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சலுகையை பயன்படுத்தி ஒரு கணவனை கல்யாணம் பண்றது, அவர்கிட்டிருந்து மகர் அதிகமாக பெற்றுக்கொள்வது, அப்புறம் சில காலங்களில் அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வது அல்லது சொத்துக்களை பெற்றுக்கொள்வது, அதுக்கு பிறகு திடீரென்று நீ வேணான்னு சொல்லி கோர்ட்ல போய் சொல்லிட்டு உடனே அதெல்லாம் அள்ளி கொண்டு போனா இப்ப சில நேரங்களில் எப்படி ஆகுது? இந்தியா போன்ற நாடுகள்ல கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனேயே சொத்துக்களை எல்லாம் யார் பேருக்கு எழுதிடுறாங்க? மனைவி பேருக்கு எழுதிடுறாங்க. எந்தெந்த குடும்பத்தில நம்ம பார்த்திருக்கிறோம் மனைவி பேருக்கு சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சாங்களோ? நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சொத்துக்களை எல்லாம் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் மனைவிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சொத்தை வாங்கி கொடுத்தாங்க, வீட்டு எது வாங்கினாலும் சரி மனைவி பேர்ல வாங்கிட்டே இருக்காரு. சில மார்க்கமும் இறை அச்சமும் அதே போல உள்ளத்தினுடைய நேர்மை நீதமும் இல்லாத பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்ப கையில காசு கொஞ்சம் கொஞ்சமா கூடுதோ, கணவனுடைய அந்த சம்பாதிச்ச சொத்தெல்லாம் தன் கையில இருக்கு, தன்னுடைய பொறுப்புல இருக்குன்னு தெரிஞ்சிருதோ, அவங்களுடைய குணமே மாறிடும். அவங்களுடைய குணமே மாறிடும். இந்த காசு இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் பாதுகாக்கணும். இது நல்ல பாம்புடைய விஷத்தை விட பயங்கரமான காசு. என்னமா நல்ல பாம்புடைய விஷத்தை விட பயங்கரமானது? இம்மா ஹசாலி அப்படித்தான் உதாரணம் சொல்றாங்க. நல்ல பாம்பை பிடித்து அதனுடைய பல்லிலிருந்து விஷத்தை எடுத்து அதை மருந்தா மாத்துறதுக்கு அறிவுள்ளவனுக்கு அல்ஹம்துலில்லா, சரியா? இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த விஷம் அவனுடைய மௌத்துக்கே காரணமாயிடும், அவனே அழிவதற்கே காரணமாயிடும். அப்படித்தான் இந்த காசு செல்வம் என்பது. யார் இந்த செல்வத்தை கொண்டு இதை நன்மையிலே பயன்படுத்தி எப்படி தனது ஆகிரத்தை உருவாக்கிக் கொள்வது என்று அறியவில்லையோ அவர்களுக்கு இந்த செல்வமே அழிவாக நாசமாக ஆயிடும். இப்ப இந்த சாதாரண பெண்களை பொறுத்த வரைக்கும் காசு கையில வர 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 அவங்களுடைய அப்படியே குணங்கள், அவங்களுடைய பண்புகள், அவங்களுடைய நடத்தைகள், கணவனிடத்துல பேசுறது, பிள்ளைகளிடத்துல பேசுறது, எல்லாமே மாறிப்பிடும். கடைசியில கணவன் வீட்டுல எப்படி மாறிடுவார்னா ஒரு வேலைக்காரர் ஆயிடுவார். கணவருடைய அந்த ஸ்டேட்டஸ் எப்படி ஆயிடும்? ஒரு வீட்டுடைய சர்வன், பணியாளர் மாதிரி ஆயிடுவார். கடைசியில இன்னும் என்ன ஆயிடும்? நிலைமை மோசமாயிடும்னா மனைவி மட்டுமல்ல பிள்ளைகளும் மதிக்க மாட்டார்கள். ஏன்? சொத்துலாம் யார் கையில் இருக்கு? அம்மா கையில் இருக்கிறதுனால அம்மாவை தான் மதிப்பாங்களே தவிர அத்தாவை மதிக்கவே மாட்டாங்க. அத்தா என்ன சொன்னாலும் சரி இந்த காதுல வாங்கவே மாட்டாங்க. அம்மா பேச ஆரம்பிச்சுனா ரெண்டு காதுமே கேட்க ஆரம்பிச்சோம். அத்தா பேசினா ஒரு காது கூட கேட்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், உங்க புருஷன் உங்க பேர்ல சொத்து வாங்குறேன்னு சொன்னா கூட என்ன செய்யுங்க? நீங்க ஓனாங்க, உங்க நீங்க சம்பாதிச்ச சொத்தை உங்க பேர்லயே வச்சுக்கங்கன்னு சொல்லுது. புரியுதா இல்லையா? அப்ப நம்முடைய மார்க்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை, மிகப்பெரிய ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறது. இப்ப ஒரு பெண்ணுக்கு இந்த குலாவை பொதுவான அனுமதியா கொடுத்து விட்டால் சரியா? ஏன்னா இந்த பொண்ணு திருமணத்துக்காக எதையுமே செலவு செய்யல. இது எங்க உள்ளது? அப்படி நடந்திருக்குமே ஆனால் இப்ப எல்லாம் மாற்றமா இருக்கு. அதனாலதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இப்ப என்ன செய்யறாங்க? திருமணம் அந்த பத்திரிகையிலேயே, சரி அது என்ன சொல்றது, தப்தர், அந்த தப்தர்லயே பெண் வீட்டிடமிருந்து ஆண் வீட்டாருக்கு வாங்கி கொடுத்தது என்னென்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட் போட்டு எழுதுறாங்க. காரணம் என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்ப யார் தூக்கி போயிடுவா? உங்க ஊர்ல யாருமா? ஆம்பளை வீட்டுக்காரங்க தூக்கி போயிடுவாங்க. பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட இருந்து அவ்வளோத்தையும் வாங்கியிருப்பான், அப்புறம் இவளையும் வேணான்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானா? ஸோ இந்த பிரச்சனை அரபு நாடுகளை இப்படி உள்டாவா நடந்துடும். எப்படி? பெண் வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கணவன் இருந்து வாங்கிட்டு கடைசியில் அவர் வேணான்னு சொல்லி விட்டுட்டு வேற ஒரு கணவனை தேடி போயிடுவாங்க, சரியா? ஸோ அதனால மார்க்கம் என்ன சொல்லுது? ஏதாவது ஒரு பொருள் இருவரும் ஒப்புக்கொள்ளும்படியாக, அது கொடுத்த மகராக இருக்கலாம், புரியுதா, அல்லது வேற ஏதாவது செலவழிச்ச செலவுகளாக இருக்கலாம், அதை கொடுத்துட்டு தான் நீனு திருமண ஒப்பந்தத்தை விட்டு வெளியே போக முடியும். இப்ப ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மனைவி வேணான்னு சொல்றதா இருந்தா எப்ப வேணாலும் வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனாலதான் கணவனோட கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, நிறைய சொத்துகள் சேர்ந்த உடனே அதோட விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய நாடுகள் நடக்கும். ரெண்டு பக்கத்திலிருந்து வரமுறுதல், எப்ப வந்து மார்க்கம் என்ற அந்த சட்டம் இல்லையோ, அந்த பற்றுதல் இல்லையோ, கண்டிப்பா அங்க பிரச்சனைகள் இருக்கும். கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்கராவுடைய 229வது வசனத்தில் 229வது வசனத்தில் கூறுகிறான், ஃபஇன் ஹிஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூத் அல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்தத பிஹி. நீங்கள் பயந்தால் என்று யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருது, ரெண்டு பேருக்கும் இடையில மனஸ்தாபம், இப்ப குறிப்பா மனைவிக்கு கணவனை பிடிக்கல, சரியா? இப்ப ரெண்டு பேரும் உட்கார வச்சு குடும்பத்தாரர்கள் பேசுறாங்க. அப்படி பேசும்போது மனைவி தெளிவா சொல்றாங்க, நான் இந்த மாதிரி இவரோட வாழ்ந்தா என்னால இவரோட நிம்மதியா வாழ முடியாது, இவருடைய ஹக்க நான் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி, அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று பயப்படுவீர்களே ஆனால், கணவனோ மனைவியோ அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்த மாட்டார்கள், கணவனும் மனைவிக்கு ஹக்க கொடுக்க முடியாது, அல்லது கணவன் ஒத்து வராரு ஆனா மனைவி முடியாதுன்னு ஒரே பிடிவாதமா அல்லது ஒரே முடிவா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மனைவி திருமண ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொள்வதை கேட்கும் போது, ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்தத பிஹி, ஏதாவது ஒரு பகரத்தை கொடுத்து விட்டு பெண் தன்னை விடுவித்துக் கொள்வதில் இருவர் மீதும் குற்றமில்லை. இருவர் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? அப்படி கொடுக்கிறதுனால பெண் மீதும் குற்றமில்லை, அதை வாங்கிக் கொள்வதால் ஆண் மீதும் குற்றமில்லை. புரியுதா இல்லையா? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 5273வது எண்ணில் பதிவு செய்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் என்று ஒரு பெரிய சஹாபி, அவருடைய மனைவி நபியிடத்தில் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே சாபித் இப்னு கைஸ், அதாவது தன்னுடைய கணவருடைய பேரை சொல்றாங்க, மா அஅதிபு அலைஹி ஃபீ குலுக்கின் வலா தீனின், மா அஅதிபு அலைஹி ஃபீ குலுக்கின் வலா தீனின், குணத்திலோ அல்லது மார்க்க பற்றிலோ நான் சாபித்தை குறை சொல்ல முடியாது, குணத்திலோ அல்லது மார்க்க பற்றிலோ நான் சாபித்தை குறை சொல்ல முடியாது, ஆனால் வலா கிண்ணி அக்ரஹுல் குஃப்ரஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு நிராகரிப்புடைய நன்றி கெட்டத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நான் விரும்பவில்லை. இஸ்லாமில் இருந்து கொண்டு ஒரு நன்றி கெட்டத்தனமான வாழ்க்கையை வாழ்வதை நான் விரும்பவில்லை. அவர் என் மேல பிரியமா இருக்கிறார், அவர் எனக்கு வேண்டியதை செய்யறாரு, ஆனா என்னுடைய மனம் அவரோட முழுமையாக ஈடுபடவில்லை, அவரை விரும்பவில்லை. அப்ப மனம் விரும்பாத காரணத்தினால அவரோட என்னால அவர் விரும்பும்படி வாழ்க்கைய வாழ முடியல, ஒரு கணவர் என்ன விரும்புவாரோ அந்த மாதிரி என்னால இருக்க முடியல, இது ஒரு நன்றி கெட்டத்தனமாக போயிடுமோ, ஒரு நிராகரிப்பு, அதாவது குஃப்ருன் தூன குஃப்ரின், இதை நான் பயப்படுறேன் என்பதாக சாபித் இப்னு கைஸுடைய பெண் சொல்றாங்க. சரி, இப்ப சொன்னவனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களா என்றால், சில வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடந்திருக்கும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, புரிய வச்சிருப்பாங்க, புரியுதா? ஆனா அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நம்ம படிப்போம், அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அவருடைய குணத்திலோ அவருடைய தீனிலோ நான் எந்த குறையும் சொல்லவில்லைன்னு சொல்லி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, குணத்திலும் தீனிலும் ஏதாவது பிரச்சனை இருக்குமே ஆனால் அப்ப கண்டிப்பா கேட்கறதுல தப்பு இல்லை என்று விளங்குது. இப்ப குணத்திலையும் பிரச்சனை இல்ல, தீன்லையும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் என்னுடைய சுபாவத்தால் என்னுடைய மனநிலையால் நான் அவரோடு வாழ்வது முடியவில்லை. காரணம் என்ன, அவர் நல்லது செய்ய நான் அவருக்கு கெட்டது செஞ்சு நாளைக்கு மறுமையில பாவியாக அல்லாஹ்வுக்கு முன்பு போய் நான் இருக்கக்கூடாது, அதை பயந்தான். சரியா? இப்ப இவ்வளவு தூரம் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண் சொன்னதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ரொம்ப ஒரு எல்லையை கடந்து விட்டது, அந்த பெண்ணு சகிக்க முடிஞ்ச அளவுக்கு பொறுக்க முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து பார்த்திருக்கிறாங்க, தனக்குத்தானே அவங்க புரிய வைக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சதுக்கு பிறகு கூட அவங்களால ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கையை கணவனோட வாழ முடியல என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்ட உடனே அப்ப கேட்கிறாங்க, அத்தருத்தீன அலைஹி ஹதீகதஹு, அவர் உனக்கு கொடுத்த தோட்டத்தை நீ திரும்ப கொடுப்பாயா? அப்ப சாபித் இப்னு கைஸ் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய மனைவிக்காக மகர் தொகையாக ஒரு தோட்டத்தை, அது சின்ன தோட்டமோ பெரிய தோட்டமோ தேடி பார்த்தா விளக்கம் இருக்கும், ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தார் மகராக. அப்ப நபிசுல்லாஹி செல்ல முடிய நீதத்தை பாருங்க, அப்ப இவரு தோட்டத்தை கொடுத்திருக்க, அதுதான் அவருடைய வாழ்வாதாரமா கூட இருந்திருக்கலாம், சரியா? அந்த தோட்டத்தையும் வாங்கிக்கிட்டு அவரையும் விட்டுட்டு போறதா இருந்தா இது என்ன ஆகாது, நியாயமாகாது, பெரிய அநியாயம் ஆகி போயிடும். புரியுத? ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் ரப்பி ஸிதனி இல்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தை நீ அவருக்கு திரும்ப கொடுப்பாயா என்று கேட்கிறார். அந்த பெண் சொல்றாங்க, யார சொல்லலாம், கண்டிப்பா அவரே வேணாம் சொல்லும் பொழுது அவர் கொடுத்த தோட்டம் எனக்கு எதுக்கு, நான் கொடுத்துறேங்கிறாங்க. சாபித் இப்னு கைஸ் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்பாலில் ஹதீகத வத்தல்லிக்ஹா தத்லீகதன், நீ கொடுத்த அந்த தோட்டத்தை அவளிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள், ஒப்புக்கொள், அவள் கொடுப்பதை அவளுக்கு ஒரு தலாக்கு கொடு. நல்ல கபடிங்க, அவளுக்கு ஒரு தலாக்கு கொடு. இதுதான் புகாரியுடைய ஹதீஸ். இதிலிருந்து என்ன தெரிகிறது, நல்லா புரியணும். ஏன்னா இன்றைக்கு இந்த தருதல தௌஹீத் இருக்குது, அந்த தருதல தௌஹீதுடைய தருதலத்தனத்துக்கு நம்ம சரியான முறையில் விளங்கி வச்சிருக்கணும், அப்பதான் அதை விட்டு நம்ம விலகிக்க முடியும். இப்ப சில பேர் தாராளுதாக்கு வர்றாங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு என்னங்கன்னா, நான் என் கணவருக்கு நான் குலா கொடுத்துட்டேன், நீங்க அதை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நான் லூஸா இருக்கும். அது ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்து பாருங்க, நான் இன்னார் மகள், இன்னாருடைய மகன் இன்னாரோட எனக்கு திருமணம் நடந்தது, நான் அவரோட வாழ பிடிக்கவே அவருக்கு நான் குலா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மனைவி கையெழுத்த போட்டு ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் நினைச்சுக்கிட்டா ஜாலியா டாடா கட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முட்டாளுங்க. புரியுதா இல்லையா? இவங்க என்ன பேசுறாங்க, இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரு, இந்த தருதல கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்களிடமிருந்து, அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய குணங்களில் இருந்து. அல்லாஹ்வுடைய சட்டம்லாம் கிடையாதுங்க, இவங்க சொல்றது காஃபிர்களை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும். எப்படி காஃபிர் முஷிரிக்குகளை இஸ்லாமிய எதிரிகளை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சட்டம் சொல்லணும். அதான் அவங்களுக்கு இப்ப இஸ்லாம்ல தலாக் இருக்கு, ஆண் வந்து பெண்ணுக்கு தலாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்ப கேக்குறாங்க, என்ன ஆண் விரும்பாட்டி உடனே தலாக் கொடுத்துடலாமா? ஏங்க எங்கள்கிட்ட பெண்ணுக்கு கூட தான் இருக்கு, பெண்ணு கூட விரும்பினா வேணான்னு சொல்லி குலா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. யார திருப்திப்படுத்துறதுக்காக? காஃபிர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சட்டத்தை வளைக்கிறான். அப்படி கிடையாது, இப்ப பெண்ணுக்கு ஹுலாவுடைய உரிமை இருக்கிறது, ஆனால் அந்த ஹுலாவுடைய உரிமையை அவர் பெறுவதற்கு அவர் கண்டிப்பா தன்னுடைய ஜமாத்துடைய தலைவரை அணுக வேண்டும், முஸ்லிம்களுடைய பொறுப்பாளரை அணுக வேண்டும். அப்படி அணுகி அவரிடத்தில் முறையிட்டு தான் அந்த ஹுலாவை அவர் பெற முடியும். அதுதான் அவருக்கு, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில பாதுகாப்பு, அந்த கணவனால் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாமல் இருப்பதற்கும் ஆபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், அடுத்து அந்த பெண்ணு ஹலாலா திருமணம் செய்து கொள்வதற்கும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு, அதாவது என்ன காரணம் சொன்னா, இவங்க அல்லாஹ் சொன்னதுல உள்ள ஹிக்மத்தை சிந்திக்காதனால. இப்ப அல்லாஹ் சொன்னதனுடைய ஹிக்மத்தில் என்ன, இப்படி செய்யறதுனால இந்த பெண்ணு அடுத்து திருமணம் முடிக்கும் பொழுது, புரியுதா, இப்ப முந்தைய கணவன் வந்து சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியாது. இந்த பெண்ணுக்கு ஏதாவது தொந்தரவு தர முடியுமா, ஆபத்துகளை விளைவிக்க முடியுமா? முடியாது. சோ அதனால இஸ்லாம் என்ன சொல்கிறது, பெண் ஹுலா கேட்பதாக இருந்தால் அதை தங்களுடைய ஜமாத்துடைய தலைவரிடத்தில் கொண்டு போகணும், அல்லது முஸ்லிம்களுடைய ஒரு பொறுப்பாளர் இடத்துல கொண்டு போகணும். கொண்டு போய் சொன்னவுடனே அவர் அந்த ஆணை கூப்பிட்டு இந்த பெண்ணை நீ விடுதலை செய்துவிடு என்பதாக சொல்வார். அப்ப பெண் முந்தி என்னை இந்த ஆணிடமிருந்து விடுதலை செய்து விடுங்கள் என்று கேட்டு ஜமாத்தோ ஜமாத்துடைய பொறுப்பாளரோ அல்லது முஸ்லிம்களுடைய தலைவரோ அந்த ஆணை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னுடைய மனைவி உன்னிடத்தில் வாழ விரும்பல, நீ அந்த பெண்ணை விடுதலை செய்துவிடு என்று சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு என்ன நஷ்டஈடு பேசுறாங்களோ ஏற்றுக்கொண்டு அந்த ஆண் தலாக்கு கொடுக்க வேண்டும். நல்ல கவனிங்க. சோ இப்பையும் என்ன அங்கு பயன்படுத்தப்படணும், தலாக். ஆண் வந்து என்ன செய்யணும், பெண்ணுக்கு ஒரு தலாக் கொடுத்துடணும். அப்ப பெண் டிமாண்ட் செய்து, பெண் தலபு செய்து ஆண் கொடுத்தால் அதற்கு பேரு ஹுலா. ஆணாக ஆரம்பத்திலேயே அவருடைய விருப்பத்தில் கொடுத்தால் அது அதற்கு பேர் தலாக். அதாங்க வித்தியாசம். இப்ப புரிஞ்சிருப்பீங்க, தலாக்குக்கும் ஹுலாவுக்கும் இடையில. ஆணாக பெண்ணை வேண்டாம் என்று அவருடைய விருப்பத்தில் கூறினால் அதற்கு பேர் என்ன? தலாக். பெண் பிரிவினையை விரும்பி ஆண் தலாக் கொடுப்பாரே ஆனால் அதற்கு பேர் என்ன? ஹுலா. புரியுதா? வெறும் ஆண் பெண் ஒரு பேப்பர்ல எனக்கு இந்த பெண் இந்த ஆண் வேண்டாம், நான் அவருக்கு குலா கொடுத்து விட்டேன், அவரை கழட்டி விட்டேன் என்று சொல்வது எதுவாக ஆகாது? குலாவாக ஆகாது. ஒரு விஷயம் புரியுதா? ரெண்டாவது விஷயம், இப்ப பெண் கேட்கிறாங்க புரியுதா, ஆனா ஆண் கொடுக்க மறுக்கிறார். ஆண் ஒன்று அவங்க ரெண்டு பேரும் பேசும் பொழுதே அவர் கொடுக்க மறுக்கிறாரு, இல்ல ஜமாத்துக்கு பிரச்சனை வந்துருது, ஜமாத் இடத்துல முஸ்லிம்களுடைய பொறுப்பாளர் இடத்துல பிரச்சனை வருது. அப்ப அந்த பொறுப்பாளர் சொல்றாங்க, என்னப்பா அவங்க மனைவி வாழ விரும்பல, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வந்து நீ கொடுத்த மகர கொடுத்துறேங்கிறாங்க, நீ செலவு செஞ்ச காசு கொடுத்துறேங்கிறாங்க, விட்டுடு என்பதாக கணவருக்கு அறிவுரை சொல்றாங்க. புரியுதா? இருந்தாலும் கணவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஜமாத் என்ன செய்யும், இல்லம்மா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரா எங்களுக்கு தெரியாது, நீ வந்து என்ன நிர்பந்தமோ எங்களுக்கு தெரியாது, நீ அவரோட தான் வாழணும், செத்தாலும் சாவு வாழ்ந்தாலும் வாழும், என்ன சிறு வேஷத்தை குடிக்கிறியோ நெருப்பு பத்தை வச்சுக்கிறியோ கொண்டு போய் குளத்தில் உழுவுறியோ கணத்தில் உழுவுறியோ அப்படி என்று இஸ்லாமிய ஜமாத்து சொல்லுமா சொல்லலாமா? முஸ்லீம்களுடைய தலைவர்கள் சொல்லலாமான்னு சொல்லணும். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஆண் தலாக்கு கொடுப்பதற்கு மறுக்கின்ற காரணத்தால் முஸ்லிம்களுடைய ஜமாத் ஆகிய நாங்கள் அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் ஆகிய பொறுப்பாளராகிய நான் இந்த திருமணத்தை ரத்து முடித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணு வேற யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். இப்ப அந்த கணவனார் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஏன், இப்ப முடிவு யார் எடுத்துட்டா? ஜமாத் நீதிபதி எடுத்துட்டாரு, பொறுப்பாளர் எடுத்துட்டாரு, இப்ப எதுவும் செய்ய முடியாது. சோ அவருக்கு இதை விட்டா வேற சான்ஸ் கிடையாது. ஒன்று அவரா மனமுகந்து கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா ஜமாத்து பிரிச்சு வைக்கும். புரியுதுங்களா இல்லையா? சோ இது வந்து பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் இருக்கு, ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித்துக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க, நீ அதை பெற்றுக்கொண்டு தலாக்கு கொடு என்று சொல்கிறார்கள். அப்ப ஹுலால என்ன நிகழ்ந்திருக்கணும்? கண்டிப்பா கணவர் தலாக்கு சொல்லணும். புரியுதுங்களா? வெறும் பெண் ஒரு பேப்பர்ல எழுதி தபால் பாக்ஸ்ல போட்டுட்டாவோ அல்லது தபால எழுதி அனுப்பிட்டாலோ அந்த பெண் கணவனை விட்டு விலக முடியாது, பிரிய முடியாது. அடுத்தது இந்த மூன்றாவது பாடத்தினுடைய இரண்டாவது சட்ட விளக்கம், அல் அஹ்காமுல் முத்தஅல்லிகத்து பில் ஹுல்ஈ வல் ஹிக்மத்து மின்ஹு. ஹுல்ஆ சம்பந்தப்பட்ட சட்டங்களும் ஹுல்ஆவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இதை மார்க்கம் முறைப்படுத்தி இருப்பதனுடைய தத்துவம் என்ன? முதலாவது ஹுலாவுடைய சட்டங்கள், கவனிங்க, ஹுலாவுடைய சட்டங்கள். அன்னல் ஹுல் ஜாயிஸுன் லி சூயில் இஷ்ரத்தி பைன ஸௌஜைனி வலா யக்அ இல்லா பிஇவத் மாலி தஃப்ரிதுஹு ஸௌஜத்து லிஸ்ஸௌஜி. ஹுலா என்பது கணவன் மனைவி இருவருக்கிடையில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது சோதனைகள், புரிந்துணர்வில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் ஹுலா என்பது அனுமதிக்கப்படுகிறது. அன்னல் ஹுலா ஜாயிஸுன் லி சூயில் இஷ்ரத்தி பைன ஸௌஜைன். கணவன் மனைவி இருவருக்கிடையில் சூஉல் இஷ்ரா, சூஉல் இஷ்ரா என்பது ஒரு பொது வார்த்தை, அதாவது திருமண உறவு பந்தம், மனைவி கணவனுக்கு மனைவியாக இருப்பதில் பிரச்சனை ஆயிப்போச்சு, மனைவி கணவனுக்கு மனைவியாக இருப்பதில், தாம்பத்திய வாழ்க்கையிலேயோ அல்லது அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையிலேயோ, பெண்ணுடைய மனசுல கணவருக்கு பணிவிடை செய்யறதுலையும் விருப்பம் விட்டு போச்சு, கணவரோட தாம்பத்திய வாழ்க்கை வைக்கிறதுலையும் விருப்பம் விட்டு போச்சு. வாழ்க்கையே இது ரெண்டு தான், புரியுதா இல்லையா? ஒன்னு கணவருக்கு பணிவிட செய்யக்கூடியவராக இருக்கணும், செய்யக்கூடியவளாக இருக்கணும், அதே போல கணவருடைய ஹலாலான ஆசைக்கு அவள் வந்து இணங்கக்கூடியவளா இருக்கணும். இந்த ரெண்டுலையுமே ஒரு பெண்ணால கணவருக்கு எந்த விதத்திலையுமே மார்க்க முறையில அதாவது ஒத்து போகக்கூடியவளாக பணிந்தவளாக இருக்க முடியலன்னு சொல்லும் பொழுது அப்ப இங்க வேற வழி இல்லை. புரியுதுங்களா? இல்ல மாளிகின். அப்ப இந்த நேரத்தில் பெண் கணவரிடமிருந்து விவாகரத்தை கேட்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு நிபந்தனை என்ன? இப்படி விலகிக் கொள்வதற்காக பெண் கணவனுக்கு ஒரு பொருளை பகரமாக கொடுக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, லா யக்அவு மின் கைரி ஜௌஜத்தில் ரஷீததி, குலா கேட்கக்கூடிய பெண்ணு அவள் சுய புத்தி உள்ளவளாக இருக்க வேண்டும், சுய அறிவுள்ளவளாக இருக்க வேண்டும், தெளிவான கல்வி அறிவுள்ளவளாக புத்தி உள்ளவளாக இருக்க வேண்டும். இப்ப அப்படி இல்லை, ஒரு பெண்ணு பக்கா பக்கான்னு இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல, ஒன்னும் விவரம் தெரியாத இருக்கு, அப்ப அது பேச்சு ஒரு விஷயமா எடுத்துக்க முடியுமா? திடீர்னு காலையில சண்டை போடணும் எனக்கு வேணாங்கும், அப்புறம் திரும்ப சாயந்தரத்தில் ஒத்துக்கும், சாயந்தரத்தில் சண்டை போட்டா காலையில வேணுங்கும், காலையில சண்டை போட்டா சாயந்தரத்தில் வேணுங்க, சாயந்தரத்தில் சண்டை போட்டா காலையில், இப்படி மாறி மாறி பேசுறது, திடீர்னு வீட்டுக்கு ஓடிடும், எனக்கு இவரே வேணாங்கும், கடைசியில் இவர் இல்லாம நான் வாழவே மாட்டேங்கும். சோ இந்த மாதிரி இந்த பேச்சுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறதுனால அவங்க உண்மையிலேயே தெளிவான அறிவுல தான் சொல்றாங்களா, சுய புத்தியில தான் சொல்றாங்களா, புரிஞ்சு சொல்றாங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய பேச்சை தான் ஜமாத்து ஏற்றுக்கொள்ளுமே தவிர, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இல்லைன்னு சொன்னா தருமாறக்கூடிய பெண்ணாக இருப்பாளேயானால் அவளுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து மூன்றாவது சட்டம், இப்ப ஒரு பெண் கணவனிடத்துல குலா கேட்கிறாங்க, அப்ப கணவனும் சரி என்று ஒத்துக்கொண்டு தலாக்கு கொடுத்துறாரு, ஒரு தலாக்கு கொடுத்துறாரு, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அப்படி கொடுத்துட்டா திரும்ப அந்த பெண்ணை அவர் வலுக்கட்டாயமாக மீட்டுக் கொள்ள முடியாது. அந்த பெண் இதால இருக்கும்போது இதே இவர் இவரா விரும்பி தலாக்கு விட்டிருந்தால் அந்த பெண் இதால இருக்கிறாங்க, இப்ப என்ன செய்யலாம்? இவர் விரும்பும் போது அந்த பெண்ணை மீட்டுக் கொள்ளலாம். அந்த இத்தாக்குள்ளார இருக்கும்போது அந்த பெண்ணை அவர் மீட்டுக் கொள்ளலாம். நான் உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்துவிட்டாலோ அந்த பெண்ணை அவர் மீட்டுக் கொண்டார் என்று அர்த்தம். ஆனா அதே நேரத்தில் பெண்ணு குலாவை கேட்டு அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பகரத்தை வாங்கிக்கிட்டேன்னு சொன்னாலோ அல்லது கையிலேயே வாங்கிட்டாலோ எப்படி இருந்தாலும் சரி, சரி அப்ப நான் உன்னை தலாக்கு கொடுத்துட்டேன் அப்படி என்று வார்த்தையை பயன்படுத்தி விடுவாரே ஆனால் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இனிமே இல்ல இல்ல நான் உன்னை விடமாட்டேன், நீ ஏன் நிக்காகல தான் இருக்கணும் என்று அந்த கணவர் சொல்ல முடியவே முடியாது. புரியுதா? அந்த பெண்ணு கையில உரிமை போயிடும். அந்த பெண் விரும்புவாளே ஆனால் அப்ப திரும்ப நிக்காக செஞ்சு சேர்ந்துக்கலாம், இல்ல நீங்க கொடுத்தது கொடுத்ததுதான், நான் விலகினது விலகினதுதான், நான் நீங்க திரும்ப சேர்த்துக்கிறேன்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா இப்ப பிடி யார் பக்கம் போயிடும்? பெண் பக்கம் போயிடும். அதுதான் தீர்ப்பாக இருக்கும். அப்ப மூன்றாவது சட்ட விளக்கம் என்ன? இதில் விதாலிக்க அம்ர நப்சிஹா, ஒரு ஆண் ஒரு பெண் தலாக்கை கேட்டு அந்த பெண்ணுக்கு அவர் குலா கொடுத்து விடுவாரே ஆனால் இப்போது அந்த பெண் தனக்கு முழு உரிமை பெற்றவளாக, தனக்கு அவள் முழு சுதந்திரம் பெற்றவளாக ஆகிவிடுகின்றார். கணவனுக்கு அந்த பெண் மீது எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. அந்த பெண்ணை அவர் திரும்ப மீட்டுக் கொள்ளவும் முடியாது. பெண் விலக வேண்டும் என்று கூறி ஆண் அந்த பெண்ணுக்கு குலா கொடுத்து விடுவாரேனால், பெண் கேட்ட குலாவை ஆண் கொடுத்து விடுவாரேனால், பெண் தனக்குத்தானே உரிமை பெற்றவளாக சுதந்திரம் பெற்றவளாக ஆகிவிடுவாள். அந்த ஆணால் மீண்டும் தனது மனைவியை, தனது தல குலா கொடுத்த அந்த மனைவியை மீட்டுக் கொள்ள முடியாது. அவருடைய விருப்பம் இல்லாமல் மீட்டுக் கொள்வதற்குண்டான அதிகாரம் அவர் கையில் இருக்காது. புரியுதா? கேட்கலாம், குலா கொடுத்துட்டா நீ கேட்ட யோசிச்சு பாரு, நான் உன்னை வந்து சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், தூது அனுப்பலாம் சொல்லலாம். ஆனா தலாக்கில் இருக்கிற மாதிரி போய் கை வச்சிட முடியாது. புரியுதா இல்லையா? அந்த பெண்ணை அனுமதிக்காம, அப்படி இருந்தாலும் கூட அந்த பெண்ணும் அனுமதிச்சாலும் அப்ப திரும்ப என்ன வேணும்? நிக்காக செய்தாக வேண்டும். அது பின்னாடி படிப்போம். புதிய ஈஜாப் கபூல் செஞ்சு மகர் கொடுத்து நிக்காக செய்தாக வேண்டும். ஏன்னா கொடுத்த மகர் தான் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுச்சா? அது 500 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாயா இருந்தாலும் சரி. அடுத்து நான்காவது, லா யல்ஹக்குல் முஹாலஅத தலாக்குன் அவ் ஜிஹாருன் அவ் ஈலாஉன் அஸ்னா இத்தஹா மின் ஜௌஜிஹா அல்லதி ஹாலஅஹா லிஅன்னஹா தஸீரு அஜ்னபியத்தன் அன் ஜௌஜிஹா. இப்ப ஒரு பெண் குலா வாங்கிட்டா, கேட்டாங்க, குலா கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு மாசம் இதா 30 நாள் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துகு, ஒரு ஹைது முடிகிற அளவுக்கு
சரியா, நம்ம பின்னாடி அதையும் படிப்போம். ஒரு ஹயது முடிஞ்சிருச்சு வச்சுங்க, அவ்வளவுதான், அந்த பெண்ணு திருமணத்தை விட்டு வெளியே போயிடும், திருமணம் டோட்டலா நீங்கிருச்சு. இப்ப அந்த பெண்ணு இத்தால இருக்காங்கல்ல, பெண்ணு இத்தால இருக்காங்க. இப்ப இத்தால இருக்கும்போது கணவர் அந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்க சட்டத்தில் வேற ஏதாவது சட்டத்தை பயன்படுத்த முடியுமா? உதாரணமா லிஹார் செய்ய முடியுமா, அல்லது எக்ஸ்ட்ரா தலாக் கொடுக்க முடியுமா, அல்லது ஈலா செய்ய முடியுமானா? முடியாது. மூணு விஷயம் சொன்னோம் சொல்லுங்க, லிஹார், ரெண்டாவது தலாக், மூணாவது ஈலா. இந்த மூன்றிலையும் எதையுமே செய்ய முடியாது. முதல்ல தலாக்னா என்ன உங்களுக்கு தெரியும், நான் உன்ன தலாக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆணுக்கு மூணு தடவை தலாக் விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஒரு ஆணுக்கு மூணு தடவை தலாக் விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப ஒரு தடவை கொடுத்துட்டாரு, புரியுதா? இப்ப இந்த பெண்ணு எப்ப ஹுலா கேட்டு தலாக் கொடுக்கப்பட்டதோ, இந்த பெண்ணு இந்த ஆணுக்கு, அதாவது பழைய கணவருக்கு, அந்நிய பெண்ணாக மாறிவிடுகிறாள், நிக்காக விட்டு வெளியேறினாள். இதா என்பது வேற ஒரு காரணத்துக்காக. எப்ப அந்த ஹுலாவை கணவர் ஒப்புக்கொண்டாரோ, கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரோ, அப்பயே அந்த பெண்ணு எப்படி மாறிட்டாங்க, அந்நிய பெண்ணாக மாறிட்டாங்க. எப்ப அந்நிய பெண்ணா மாறிட்டாங்களோ, இப்ப நான் போய் தலா கொடுக்கறேன், ரோட்ல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, உனக்கு தலா கொடுத்துருன்னு சொன்ன அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், கழட்டிக்கிட்டு அடிக்கும், ஏய் யார் சொல்லிட்டு. அதே போலதான் இப்ப இந்த நிலைமையும், இவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்நிய பெண் ஆயிட்டாங்க. ஏன் இப்படி சொன்ன, தலாக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னா, இன்கேஸ் இப்ப இந்த பெண்ணும் விரும்பி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னு வச்சுங்க, புதிய திருமணம் செஞ்சு, சரியா, இப்ப இவருக்கு தலாக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் ரெண்டு ரைட்ஸ் பாக்கி இருக்கு. ஏற்கனவே ஒன்னு யூஸ் பண்ணிட்டாரு, இப்ப ரெண்டு ரைட்ஸ் இருக்கு. இப்ப இந்த இதால இருக்கும் பொழுது இவர் உன தலாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அதுவும் கணக்கில் எடுக்கப்பட்டிருந்தா இப்ப மிச்சம் என்னதான் இருந்திருக்கு, திரும்ப சேரும்போது ஒன்னுதான் இருந்திருக்கு. அது ஒரு கலாம் லவ், அவர் பேசினதே வேஸ்ட். ஒரு அந்நிய பெண்ணுக்கு ரோட்ல போற பொண்ணுக்கு போய் தலா கொடுத்துறேன்னு சொல்ற மாதிரி, புரியுதா இல்லையா? அடுத்தது லிஹார். லிஹார்னா என்ன, தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு, தாயுடைய ஏதாவது உடல் உறுப்புக்கு ஒப்பிட்டு பேசுவது. நீ எனக்கு என்னுடைய தாயின் முதுகை போல, என்னுடைய தாயின் முகத்தை போல, அதாவது தன் மனைவியை ஹராமாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அரபு நாடுகளில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய பாவம். இப்ப மனைவி அப்படி சொன்னாதான் அது ஒரு பெரிய பாவம், அதற்கு மார்க்கத்தில் குற்ற பரிகாரம் இருக்கு. ரெண்டு மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும், அடிமையை உரிமையிடணும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சோ இப்படிப்பட்ட ஒரு கடுமையான குற்றம் அது அந்த வார்த்தை. இப்ப மனைவிக்கு சொன்னாதான் அது பாவம், ரோட்ல போல ஒருத்தையை பார்த்து சொன்னா அது ஒரு வீண் பேச்சாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும், புரியுதா? அதே போல ஈலா. ஈலா என்றால் என்ன, சத்தியம் செய்வது என்று பொருள். அது என்ன சத்தியம் செய்யறது, ஒருத்தர் ஒரு மனைவி இடத்துல நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் உன்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கங்க, 4 மாசம் டைம். வல்லதீன யூலூன மின் நிஸாயிஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுர். இந்த 4 மாசத்துக்குள்ளார இவர் பேசிட்டார்னா இந்த பெண்ணு மனைவியா இருப்பாங்க. இந்த 4 மாசத்துக்குள்ளார சேர்ந்துட்டார்னா இந்த பெண்ணு இவருக்கு மனைவியா இருப்பாங்க. 4 மாசமும் ஆகிவிட்டது, இவர் பேசவே இல்லை என்றால் தானாகவே இந்த பெண்ணு திருமண ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போயிடுவாங்க. முடிச்சு. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலையை பாருங்க, புருஷன் கோச்சுக்கிட்டு 6 மாசம் 1 வருஷம்லாம் பேசாம போயிடுவாரு, இந்த அம்மா தான் அவருக்கு மனைவின்னு உட்கார்ந்துருக்கும், லூஸ், புரியுதா இல்லையா? அவ்வளவுதான், எப்ப உன்ட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரோ, சத்தியம்னா அல்லாமல் சத்தியமானிடம் பேச, நான் இனிமே உன்ட்ட பேச மாட்டேன்னு உறுதியான வார்த்தையும் சத்தியம் தான். இப்ப நம்ம வந்து அல்லாமல் சத்தியமாக சொன்னாதான் சத்தியம் வழங்கியிருக்கோம் அப்படி கிடையாது. ஒரு ஆண் தெளிவா நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னா அதுவும் சத்தியம் தான் இல்லையா? இப்ப ஒரு ஆண் அந்த மாதிரி ஒரு பெண்ணிடத்துல சொல்றாரு, நான் உன்ட்ட பேசவே மாட்டேன், இனிமே ஜென்மத்திலையும் பேச மாட்டேன், இதுக்கு மேல என்ன சத்தியம் வேண்டியது இருக்கு, போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிடாரு. 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, 3 மாசமாச்சு, 4 மாசமாச்சு, கல்யாணத்தை விட்டு போயிட்டாரு. திரும்ப வந்து 1 வருஷம் கழிச்சு வந்தவொடனே இந்த பெண்ணு அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்புறம் யாராச்சும் பேசி கீசுவாங்க, அல்லது திரும்ப சேர்ந்து வாழ்வார். ஹராம் தான். புரியுதா இல்லையா? சரி, இதுக்கு ஆயத்துகள் எழுதி கொள்ளுங்க. ஹுலாவுக்கும் தலாக்குக்கும், சாரி ஹுலாவுக்கும் ஜிஹாருக்கும் ஆயத்து எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க போய் அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம அந்த பாடங்கள் வந்து பின்னாடி இப்ப படிக்கிறதுக்கு அனிமா நேரம் இருக்கான்னு தெரியல, முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம். முதல்ல ஜிஹாருடைய சட்டம் சூரா அல் முஜாதிலால 2, 3, 4 58வது அத்தியாயம். அடுத்தது ஈலா சூரா அல் பக்ரால 2, 226. இதுதான் அதிகப்படியான நாட்கள்மா. 4 மாசத்துக்கு மேல ஒரு கணவனும் மனைவியும் பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருப்பார்கள் ஆனால் ரெண்டு பேரும் திருமண ஒப்பந்தத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. நல்லா பாதுகாக்கணும். அந்த மார்க்க சட்டத்தின்படி அவங்க அது கணவனுடைய குடும்பத்துக்கு அறிவிப்பு செய்வாங்க. அதே போல வந்து கணவனுடைய குடும்பத்தார்கள் அந்த மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அப்ப ஜமாத்துக்கு அதை அறிவிப்பு செஞ்சு அதை முறைப்படி அவங்க போயிட வேண்டியதுதான். மார்க்க என்ன சொல்லுது பாதான சொல்ல வந்த, ஒரு பகலும் ஒரு இரவும் கழியக்கூடாது, ரெண்டு பேரும் சண்டை சச்சரவோட இருக்கிற மாதிரி. புரியுதா இல்லையா? அப்படி இல்லையே, இதுதான் விதின்னு சொன்னா மார்க்கம் என்ன சொல்லுது? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு போயிருங்க, திருமண ஒப்பந்தத்திலேயும் இருப்போம் ஆனா பேசாமலும் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் வாழ சொல்லும். சாதாரணமாகவே நம்ம பழகின ஒரு சகோதரரோட 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டு ஒரே வீட்டில் இருந்து கொண்டு கணவனுடைய முகம் வேற பக்கமும் மனைவியினுடைய முகம் வேற பக்கமும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புறக்கணித்தவர்களாக திரும்பி பார்க்காதவர்களாக வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு போலியான வாழ்க்கைய இஸ்லாம் வந்து சொல்லல. புரியுதுங்களா? ஒன்று, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஒரு ஆணுக்கு கீழே கணவன் மனைவியாக இருப்பாளேனால் கண்டிப்பா அந்த ஆணுக்கு ஹக்க நிறைவேற்றணும். அப்படி இல்லையா? இப்ப என்ன சொன்னாங்க, சாபித்து பின் கைச்சுடைய பெண்ணு வேலை செய்ய பிடிக்கிறேன்னு சொன்னாங்களா? அந்த அவருடைய பிள்ளைங்களை பராமரிக்க முடியலன்னு சொன்னாங்களா? என்னால அவருக்கு இணங்க முடியல. அதுதான் அவங்க சொல்றாங்க, நிராகரிப்பை நான் பயப்படுகிறேன். நிராகரிப்பை நான் பயப்படுகிறேன் சொல்றாங்க. சோ நமக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் மேல நமக்கு மறுமை இருக்கு. அங்க போய் அல்லாவுக்கு முன்னாடி குற்றவாளியாக கூடாது. இப்ப ஒன்னு அல்லாவை திருப்திப்படுத்தணும், இல்லைன்னா மக்களை திருப்திப்படுத்தணும். இப்ப ரெண்டு பேர்ல, அதாவது அல்லாவை திருப்திப்படுத்தி மக்களையும் திருப்திப்படுத்த முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, நம்ம மக்களை திருப்திப்படுத்தினா அல்லாவை அதிருப்திப்படுத்த வேண்டி இருக்குது, அல்லாவை திருப்திப்படுத்தினா மக்களை அதிருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. இப்ப யாரை நீங்க திருப்திப்படுத்த முயற்சிக்கணும் அல்லது முடிவெடுக்கணும்? அல்லாவை திருப்திப்படுத்ததான் நீங்க முயற்சிக்கணும். இப்ப ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க வாழ்ந்தா இந்த வாழ்க்கையின்படி அல்லாஹ் பாதுகாக்கணும், நாளைக்கு மறுமையில குற்றவாளியா போய் நிப்பீங்க. சரியா? மார்க்க அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் விலகுவதற்குண்டான வழியை கொடுத்துருக்கு. ஆனா நான் அந்த வழியில போக மாட்டேன், மறுமையில குற்றவாளியா போய் நின்னாலும் பரவாயில்லை, எனக்கு துன்யாவுடைய துன்யால நான் வந்து கேவலப்படாம இருக்கணும், மறுமையை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒரு மூமினான பெண்ணுக்கு மார்க்கம் சொல்லல. வலா துஹ்சினா யௌம யுபஅஃபூன், யா அல்லாஹ் மறுமையில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே, மறுமையில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே. ரப்பனா தினா மா வஅத்தனா அலா ருசுலிக்க வலா துஹ்சினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். சோ இப்ப அப்படி இருப்பார்களே ஆனால் அது தப்பு, ரெண்டு பேர் மேலையும் தப்பு. புரியுதா? ஒன்று ஆண் வழியக்க சென்று அந்த பெண்ணிடத்தில் பேசணும், ரெண்டு பேருமே இறங்கி வரணும். புரியுதா இல்லையா? பெண் கோபித்துக் கொண்டா ஆண் இறங்கி வரணும், ஆண் கோபித்துக் கொண்டா பெண் இறங்கி வரணும். ரெண்டு பேருமே முருங்க மரத்தில் ஏறி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வாழ்க்கை இல்லை. புரியுதுங்களா? ஒருவர் கோபிக்கும் போது இன்னொருத்தர் திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். இப்ப ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் நின்னாங்கன்னு சொன்னா, இப்ப இது சமுதாயத்துக்கு தெரிய வந்தா சமுதாயம் முடிவெடுக்கணும். புரியுதா இல்லையா? இப்ப ஆணுக்கு அறிவுரை சொல்லப்பட்டு அவரும் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு, பெண்ணுக்கு அறிவுரை சொல்லப்பட்டு அவரும் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப ரெண்டு பேருமே செப்பரேட் தான். புரியுதா இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவருக்கு 4 மாசம் அனுச்சுன்னா அந்நியரா போயிடுவாங்க, அந்த வீட்டுல இருக்கிறதே அந்த பெண்ணுக்கு ஹலால் ஆகாது. புரியுதா? சில வீட்டில் எப்படின்னு சொன்னா சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க, துணிமணிலாம் துவைச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் செஞ்சிருவாங்க, ஆனா பேச மாட்டாங்க. அல்லது சில நேரத்தில் முன்னாடிலாம் கூட வருவாங்க ஆனா பேச மாட்டாங்க, இவரும் பேச மாட்டாரு. இவருக்கு எதுவும் தேவைன்னா பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும் அல்லது வேலைக்கார மாட்ட சொல்லணும் அல்லது கடிதம் போட்டுடணும், அந்த மாதிரிதான் கதை. அவங்க இவர் கொடுக்கிற காசெல்லாம் வாங்கிப்பாங்க, எல்லாமே இவர் மூலமா அவருக்கு அவங்களுக்கு எழுதி வச்ச சொத்து இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சுப்பாங்க வச்சுப்பாங்க. ஆனா அவருக்கு ஆசையை நிறைவேற்ற மாட்டாங்க, பணிவிடையும் மனப்பூர்வமா கண்ணியமா செய்ய மாட்டாங்க. சாப்பாட்டை கொண்டு வந்து பொத்து போட்டு போறது, அது கூட நீங்க வீட்டுல நாய் வளர்த்தா கூட நாய் வளர்க்க கூடாது, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியே ஒரு நாய் ஒரு தோட்டத்துக்குன்னு இருந்தா கூட அதுக்கு தானே சாப்பாடு போட போறீங்க, சரி கொடுங்க மாடு வைங்க. வீட்டுல ஒரு விலங்கு இருக்குது, பூனையே இருங்க, ஏமா வெறும் சாப்பாடை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறதா பெரிய விஷயம் சொல்லுங்க. அல்லது ஒரு வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்க துணி துவச்சு கொடுக்க மாட்டாங்களா, நம்ம சொல்றீங்க. அப்ப அதை வந்து மனமும் வந்து கணவன் என்ற அடிப்படையில செய்யணும். மார்க்கம் தெரியாம இதை எப்படி மார்க்கம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு பெண் ஆணோட கணவனிடத்துல பேசாம இருக்கலாம், கணவர் மனைவியிடத்துல பேசாம இருக்கலாம், ரெண்டு பேரும் சண்டை செஞ்சு ரெண்டு பேரும் அதாவது ஒரு மனம் முரண்டா நீ எனக்கு பிடிக்கல நீ என்கிட்ட பேசாத நான் உனக்கு நான் அந்த மாதிரி ரெண்டு பேருமே வார்த்தையை சொல்லியிருந்தா நம்ம பேசாம இருப்பாங்க பைத்தியமா ரெண்டு பேரும். நான் வந்து இதுல பார்த்தேன், இங்க மக்கால பார்த்தேன், சுப்ஹானல்லாஹ். அதாவது ரெண்டு ஜோடிமா, ரெண்டு ஜோடினா நீங்க உடனே இப்படி கற்பனை பண்ணாதீங்க, ரெண்டு ஜோடியில ரெண்டுமே சரியான குடுகுடுக்கிழவன், ரெண்டு ஜோடியில சரியான குடுகுடுக்கிழவன். இவருக்கும் தலைமுடியெல்லாம் நிறைச்சு தாடிலாம் நிறைச்சு ரொம்ப ஒரு கிழவன், ஒரு 80 வயசு இருக்கும். அந்த பெண்ணுக்கும் அவங்களும் நல்ல கிழவி ஆயிட்டாங்க மாஷால்லா. அந்த பெண்ணு ரொட்டியை பிச்சு அந்த அது என்னது ஏதோ சப்ஜியோ காய்கறி அதை வச்சு அதை எடுத்து கணவருக்கு கொடுக்குறாங்க, கணவர் அதை வாங்கி இப்படி சாப்பிடுற. ஹரம் ஷெரீஃப்ல அந்த முத்த இருக்கா இல்லையா, அங்க உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பொறுமையா அது ரொட்டியை பிக்கிறாங்க. அவரால் பிக்க முடியாதா, வாங்கி சாப்பிடுறவர்களை பிக்க முடியாது, மென்று சாப்பிடுறவர்களை பிக்க முடியும். இருந்தாலும் அந்த ரொட்டியை பிக்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பிக்கிறாங்க. அப்புறம் அந்த சப்ஜி அப்படி அந்த வடநாட்டுக்காரங்க எடுப்பாங்க அழகா, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க டீ போட்டு பெசைஞ்சிட்டு கைகாலாம் சாப்பிட்றத வெத்த வரைய கைகாலாம் என்ன கசமோ தெரியல, அல்லாதான் போதுமா. நீங்க ரொட்டி சால்னா சாப்பிட சொல்லுங்க தமிழ்நாட்டுக்காரங்கள்ட்ட, இவ்வளவு கையில கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும், சால்னா கிளவுஸ் அதுக்கு பேர் என்ன, சால்னா போட்டு ரொட்டியை போட்டு பிச்சு போட்டு ஒரு ரொட்டி வச்சிருப்பான், 1.5 லிட்டர் சால்னா வச்சு குத்துவோம், அதுல போட்டு விட்டு எல்லாம் ஊரை போட்டு பிச்சு பீனு பிச்சு இங்க சால்னா ஓடும் இங்க சால்னா ஓடும். அவங்க எல்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க, எப்படி இருக்குன்னு வச்சுங்க கிடைக்குமா, கொஞ்ச நேரம் வருங்க அழகா இப்படி பிப்பாங்க, அப்படி பிச்சு இவருங்க மடக்கி இப்படி எடுத்து அப்படி எடுப்பாங்க. அப்படி எடுத்து இந்த முனைவர்கள் உள்வீரர்கள் பார்த்தீங்களா, இதுல கூட எதுவுமே பட்டிருக்காதுமா, அப்படி எடுத்து அழகா. நீங்க வீட்டில் காய்ச்சுற சால்னால சால்னா சொல்லுவீங்களா ஆனா சொல்லுவீங்களா, ஆணத்துல அந்த ஊர்ல ஒரு தெருவே சாப்பிட்டோம், அந்த ஊர்ல ஒரு தெருவுக்கே கொடுத்துடலாம், புரியுதா இல்லையா, லிட்டர் கணக்குல செலவாகுது உங்களுக்கு. அது இந்த புரோட்டான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானு உங்க ஊர்ல, அதுல சால்னாவை ஊத்த ஊத்த மைதா ரொட்டியில ஊறிக்கிட்டே இருக்கும். இதுல வேற ரொட்டியை பிச்சு போட்டு கொடுமா ஊற வச்சு கொடுமான்னு விஷயத்துக்கு வாங்க சொல்லல்லாஹு அலை நபீன முஹம்மது என்ன சொன்னேன் நான். அப்போ அவங்க பொறுமையாக எடுத்து அதை வாங்கி வாங்கி அவர் சாப்பிட்றாரு முழுசாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ இதுதான் வாழ்க்கை, புரியுதா இல்லையா, இதுதான் ஒற்றுமைங்கிறது, இதுதான் புரிந்துணர்வுங்கிறது, இதுதான் அந்த ஈடுபாடு. இப்போ கணவனும் மனைவிக்கு பணிவிட செய்யணும், மனைவியும் வாழ்நாளெல்லாம் கணவனுக்கு பணிவிட செய்யணும். தான் வந்து வேற வழி இல்லை, வலுக்கட்டாயத்துக்கு கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இப்போ பிடிக்காத நிலையில் இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அது வந்து வலுக்கட்டாயம், மனம் முரண்டு. இப்ப இந்த வயசு ஆயிடுச்சுன்னா வெளியில போனா நான் என்ன பண்றது தெரியுதுல, அவன் ஒழுங்கா பணிஞ்சுகிறி நன்மையை சம்பாதி, இப்ப பணிவிடையும் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில ஒரு நன்மை கிடைக்குமா அதுக்கு, உங்களுக்கு புரியல. இப்ப பெண்ணுமா கணவன் மேல விருப்பத்தோட அன்போட பணிவிட செஞ்சாதான் சவாபு கிடைக்கும். வேலையெல்லாம் கரெக்டா செய்யறாங்க, துணியை துவச்சு கொடுத்துடுறாங்க, அவருடைய பிள்ளைங்களை கவனிச்சிடறாங்க, சாப்பாடு கிளீனா 5-star ஹோட்டல் சாப்பாடு செஞ்சு வச்சிடறாங்க. ஆனா தான் மனைவி தன்னுடைய கணவனுக்கு இதை அன்பாக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாம செஞ்சாங்கன்னு சொன்னா நன்மை ஒண்ணுமே கிடைக்காது. ஜஸ்ட் அவங்களுடைய உடல் உழைப்பும் வேர்வையும் வீணானதுதான் மிச்சம், முடிச்சு வேஸ்ட், ஆல் வேஸ்ட். அதுக்கு பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை பார்த்துருந்தா கூட துண்டு கிடைக்கும், மாசம் சம்பளம் கிடைக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு கொடுத்தா காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு 20,000-30,000 சூப்பரா சம்பாதிச்சிருக்கலாம், நல்லா பாதுகாப்பு. இப்ப கணவனும் மனைவிக்கு அன்போடையும் பாசத்தோடையும் அந்த பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கணும். அதே போல மனைவியும். இப்ப அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி வருது. எப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி இடத்துல பாசமாகவும் அதே போல அவங்க மேல ஒரு மரியாதையாகவும் ஒரு ஈடுபாடா இருப்பாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனைவிய அவங்க கூட்டிட்டு போனா, மனைவி அந்த காலத்துல குதிரை தானமா, இந்த காலத்துல காரு இருக்கு பைக் இருக்கு, ஈஸியா போயிடுது, டபக்குன்னு ஏறி உட்காந்துக்கிறோம். குதிரை இப்ப பெண்ணால டக்குன்னு குதிரை மேல ஏற முடியுமா? ஒரு ஆணால ஏறுற மாதிரி ஏற முடியாது. இப்ப என்ன செய்வாங்கன்னா, அப்ப வேற வழியில எதையாச்சும் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா அப்படி செய்ய மாட்டாங்களாம். என்ன செய்வாங்களாம், மனைவியை கூட்டிட்டு வந்து தன்னுடைய முட்டிக்கால கொடுத்து அது மேல காலை வச்சு ஏறி உட்கார வைப்பாங்களாம், அல்லது தன்னுடைய கையில தாங்கி தூக்கி மனைவியை உட்கார வைப்பாங்களாம். இத மாணவர்களும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட வைக்கப்பட்டாங்களா? அல்லது தான் எவ்வளவு பெரிய சஹாபி சொல்லுவாங்க, யோசிச்சு பாக்கலாம். கலீஃபாவுடைய மக, அப்ப அவ்வளவு பெரிய கலீஃபாவுடைய மக, அவ்வளவு பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ். ஆனா அவ்வளவு பெரிய கண்ணியம், தனது மனைவியோடு ஒரு கணவனாக இருப்பதற்கு அவர்களை தடுக்கவில்லை. இப்ப எல்லாமே வேற வேற கோணத்துல போயிட்டு, புரியுதா இல்லையா? எல்லா வகையிலுமே நம்ம சீர்திருந்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம், எல்லா வகையிலுமே நம்ம மார்க்கத்தை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், புரியுதா? அப்ப ஹுலாவுடைய சட்டங்கள்ல முதலாவது சட்டம் என்ன? ஹுலா என்பது கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே குடும்ப வாழ்க்கை கெட்டுவிடும் ஆனால் அப்போது மனைவிக்கு மார்க்கம் அனுமதித்த ஒன்றுதான் ஹுலா என்பது. இரண்டாவது ஹுலா என்பது லா யஜூசு மின் கைரி ஜௌஜத்தி ரஷீதா, ஒரு நல்ல புத்தி உள்ள பெண்ணிடம் இருந்துதான் ஹுலா என்பது ஜாயிஸ் ஆகுமே தவிர, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத, புரியுதா, ஒரு வெகுளியா இருக்கக்கூடிய அல்லது வந்து எதுவுமே விவரம் தெரியாத ஒரு பெண்ணு வந்து கேட்கறத வச்சு நம்ம முடிவு செய்ய முடியாது. மூன்றாவது, ஒரு பெண் கணவனிடமிருந்து ஹுலாவை பெற்று விடுவாளே ஆனால் அப்ப முழு உரிமையும் பெண்ணையே சாரும், கணவனார திரும்ப அந்த பெண்ணை மீட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்காது. நான்காவது, எப்ப கணவர் ஹுலா கொடுத்து விடுவாரோ, மனைவியினுடைய அந்த கோரிக்கையை அக்செப்ட் ஏற்றுக்கொண்டு தலாக் கொடுத்துருவாரோ அப்ப அதுக்கப்புறமா லிஹார்னு சொன்னாலும் செல்லுபடியாகாது, ஈலா செஞ்சாலும் செல்லுபடியாகாது, தலாக் சொன்னாலும் அது செல்லுபடியாகாது, வீணானதாக இருக்கும். ஐந்தாவது, இந்த ஹுலா என்பது தலாக்கிலிருந்து வித்தியாசப்பட்டது. இப்ப கணவன் மனைவிக்கு தலாக் கொடுக்கறதா இருந்தா மனைவி சுத்தமான நிலையில இருக்கணும், தொழுகை உள்ள நிலையில இருக்கணும், அதுவும் அந்த சுத்தமான நிலையில மனைவி இடத்துல அவர் சேர்ந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட சுத்தமான நிலையில தான் தலாக் கொடுக்க முடியும். ஆனா ஹுலா அப்படி கிடையாது. ஹுலா என்பது மனைவி கேட்டு கொடுக்கறதுனால அந்த மனைவி தான் சுத்தத்தில் இருக்கும்போதும் கேட்கலாம், தான் ஹயதுல இருக்கும்போதும் கேட்கலாம். இது ஐந்தாவது சட்டம். ஆறாவது சட்டம், ஒரு ஆண் தனது மனைவிக்கு தொந்தரவு தருவதோ மனைவியின் உரிமைகளை கொடுக்காமல் தடுத்து வைப்பதோ அவள் தன்னிடமிருந்து ஹுலா கேட்டு பிரிய வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்காக இது ஹராமான ஒன்று. தானா தலாக் கொடுத்தா எதையுமே வாங்க முடியாது, தானா தலாக் கொடுத்துட்டா மனைவியிடத்திலிருந்து எதையும் வாங்க முடியாது. இப்ப இவனுக்கா வேற ஒரு ஐடியா வச்சிருக்கான், அப்ப என்ன செய்யறது? இவளை உடவும் செய்யணும், நம்மளா விட்டா கொடுத்த காசை வாங்க முடியாது, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப இவனுடைய சைத்தானுடைய புத்தி வேலை செய்யுது. அப்ப அவளை அடிக்கிறது, திட்டுறது, டார்ச்சர் பண்றது, அவளுக்கு அதாபு கொடுக்கறது, மன வேதனை கொடுக்கறது, பல வகையில அவளை போட்டு சித்திரவதை செய்யறது. அது உடலால சித்திரவதை செஞ்சாலும் சரி, மன ரீதியான சித்திரவதை செஞ்சாலும் சரி, எப்படியோ இப்படி சித்திரவதை செய்யும் போது இப்ப கடைசியில் அந்த பெண் என்ன ஆயிடுவா, எப்பா நீ என்ன விட்டா போதும்பா, நானா உன்னை விட்டு போயிடுறேன், நீ கொடுத்த காசை வேணாலும் நான் திருப்பி கொடுத்துடுறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு ஆண் தனது மனைவியை கொண்டு வருவது ஹராம், புரியுதா இல்லையா? இப்ப வெளிரங்கத்துல நான் அங்க விடுறேன்னு சொன்னா, அவதாங்க போறேன்னு சொன்னா காசை கொடுத்துட்டு அப்படின்னு வெளிரங்கத்துல சொல்லலாம். ஆனா இது என்ன, இது ஹீலா, தந்திரம், புரியுதா இல்லையா? உள்ளுக்குள்ளார இந்த இதுக்கு இந்த இதை மனசுல வைத்துக் கொண்டு இதை செஞ்சதே யாரு, இதுக்கு காரணமே யாரு, கணவர் தான். இவர் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அந்த பெண்ணுக்கு டார்ச்சர் செய்யாம இருந்திருந்தார், அதிக தொந்தரவு அதிகத்தை கொடுக்காம இருந்திருந்தாரேனால் அப்ப அந்த பெண் இந்த மாதிரி விலகி போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. புரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். ஆகவே ஆண் தனது மனைவிக்கு தொந்தரவு தந்து அவருடைய ஹக்குகளை கொடுக்காமல் மறுப்பதும், அவருடைய ஹக்குகளை கொடுக்காமல் மறுப்பதும், அதனால் அவள் குலா வாங்கிக் கொண்டு செல்லும்படியாக அவளை நிர்பந்திப்பதும், இது ஒரு ஆணுக்கு ஹராம் ஆகும். சூரா நிசாவுடைய 19வது வசனம், வலா தஅதுலூஹுன்ன லிதஸ்ஹபு பிபஅதி மா ஆதைதுமூஹுன்ன இல்லா யாதீன பிஃபாஹிஷத்தி முபைனா. வலா தஅதுலூஹுன்ன, நீங்கள் அந்த பெண்களை தடுக்காதீர்கள், லிதஸ்ஹபு பிபஅதி மா ஆதைதுமூஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலவற்றை நீங்கள் பறிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த பெண்களை நீங்கள் தடுத்து வைத்து துன்புறுத்தாதீர்கள். எதற்காக? நீங்கள் கொடுத்ததை அவர்களிடமிருந்து பறிக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதா இல்லையா? இல்லா யாதீன பிஃபாஹிஷத்தி முபைனா, அந்த பெண்ணே ஒரு மானக்கேடான செயலை செய்வாளேயானால், புரியுதா, அப்ப கண்டிப்பா அவ வந்து அந்த தலாக் விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவளாயினா. புரியுதா இல்லையா? 7வது சட்ட விளக்கம், ஒரு பெண்ணுக்கு தனது கணவனிடமிருந்து குலா பெறுவது அதற்கு ஒரு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். அப்படி தகுந்த காரணம் இல்லாமல் குலாவை கேட்பது பெண்ணுக்கு கூடாது. ஒன்று ஹராமாகும் அல்லது மக்ரூஹ், வெறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். சரி, தகுந்த காரணம் என்றால் என்ன? அந்த ஆணுடைய தோற்றம் அந்த பெண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. குறிப்பா இந்தியா மாதிரி நாடுகள்ல மாப்பிள்ளைய முதல்ல பொண்ணுக்கு காட்டுறது கிடையாது. புரியுதா இல்லையா? என்ன செய்யறாங்க? சொல்றதும் கிடையாது. இப்ப கொஞ்சம் இந்த போட்டோ கூட வந்த காலத்துல எப்படியாவது பாக்குதுங்க. பல ஊர்கள் அந்த காலத்துல ரெண்டு பேருக்குமே அணியா, யாருக்கு? அந்த காலத்துல அதாவது எப்பதான் பார்ப்பாங்க? இந்த ஜென்மத்தை அந்த நாள்ல மட்டும்தான். அப்பதான் அப்ப பயந்தாலும் சரி, என்ன பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினாலும் சரி, என்ன ரெண்டு பேரும் கத்துனாலும் சரி, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பயந்து அல்லது ஓகே சொன்னாலும் சரி, தலையெழுத்து தலையெழுத்துதான் பெரும்பாலும். அதாவது முன்னாடி காலத்திலையும் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கு, ஆனா பொதுவா அப்படித்தான் இருந்துச்சு. புரியுதா இல்லையா? இப்ப ஓரளவுக்கு மார்க்கம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் இந்த கல்லூரி படிப்புகள் வந்ததுக்கு பிறகு, வேற சில கலாச்சாரங்களுடைய தாக்கங்களுக்கு பிறகு வேற மாதிரியும் இருக்குது. புரியுதா இல்லையா? இதுல மார்க்கம் சொல்லக்கூடிய நடுநிலை என்பது வேறு, அதுதான் நம்ம பேணக்கூடியவங்களாக இருக்கணும். இப்ப இந்த அல்லது வந்து பின்னாடி அந்த ஆணுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், முன்னாடியும் இருக்கலாம் அல்லது பின்னாடியும் இருக்கலாம். அந்த ஆணை பார்த்தாலே அந்த பெண்ணுக்கு பிடிக்கல, அவருடைய தோற்றமோ அல்லது சம்திங், அவருடைய அந்த உடல் அமைப்புகள் ஏதோ ஒன்றும் அவர் அந்த பெண்ணால வந்து சகிச்சுக்க முடியல, அது ஒரு காரணம். அல்லது அந்த ஆணுடைய குணம் சரியில்லை, ஆணுடைய குணம் சரியில்லை, அல்லது எல்லாமே சரியா இருக்கு, ஏதோ இந்த பெண்ணுக்கு அவர் மேல மனசுல ஒரு வெறுப்பு வந்துருச்சு, அதனால அவரோட இந்த பெண்ணால வாழ முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட தகுந்த காரணங்கள் இருக்குமே ஆனால் ஒரு ஆணிடமிருந்து குலா கேட்கலாம். புரியுதுங்களா? அப்படி இல்லாம காசுக்காக வேண்டியோ அல்லது சும்மா எதுக்கு, சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த ஆம்பளு, அதாவது வேற மாதிரி சிந்தனைகளுக்கு அடிமையானவங்களுக்கு இருக்கு, மனைவியா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் வெளியே போனா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போகணும், இதை செஞ்சா கேட்டுட்டு போகணும், இதெல்லாம் இந்த காலத்துல சில பேருக்கு வருது. புரியுதா இல்லையா? சுதந்திரமா இருக்கணும், எப்படி இருக்கணும், எங்க வேணாலும் போகணும், எப்ப வேணாலும் எதை வேணாலும் எப்ப வேணாலும் செய்யணும் எல்லாமே. இப்ப கணவன் இருக்கும் பொழுது, அதுவும் கணவன் வந்து ஒரு உரிமை கோரக்கூடியவராகவோ கட்டளை போடக்கூடியவராக இருந்தாருன்னு வச்சுங்க, அப்ப இந்த மாதிரி பெண்களுக்கு அது ரொம்ப என்ன இருக்கும், கஷ்டமா இருக்கும், என்ன கேள்வி கேட்கக்கூடியவரா இருந்தாருன்னு சொன்னா. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அற்ப காரணங்களுக்காக, புரியுதா, இருக்குமேனால் அது வந்து அவ்வளவு ஆரோக்கியமானது. அப்படி செஞ்சானா ஆகுமா ஆகாதான்னு சொன்னா ஆகும், ஆனா அதுக்கு மறுமையில ஒரு கேள்விக்குறியா ஒரு குற்றமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இல்லாம அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய அந்த தோற்றத்தில் அந்த பெண்ணுக்கு வெறுப்பு ஏற்பட்டோ, அப்படி அந்த தோற்றத்தோடு அந்த ஆணோட அவரால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாலோ, அன்னைக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, அந்த மாதிரி தான், சின்ன வயசு தான், ஆணுக்கு வந்து பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு அதில் வந்து ஒரு காலே போயிடுச்சு, புரியுதா இல்லையா? ஸோ அவருக்கு முழுசாக பிளாஸ்டிக் கால் போட்டு அந்த மாதிரி கிட்டாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கல, சரியா இல்லையா? இப்போ நம்ம போய் இந்த பெண்ணை குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, புரியுதா இல்லையா? இப்போ ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அவருக்கு வேற ஒரு ஏற் வழி இருக்குது. என்ன வழி இருக்குது? அவர் வேற ஒரு நிக்காக செஞ்சுக்கலாம். பெண்ணுக்கு அப்படி முடியுமா? முடியாது. அப்போ அதனால தான் மார்க் வந்து முறையான ஒரு விடுதலையை கொடுத்து முறையான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறது, சரியா? கவனிக்குமா? அப்ப ஆகவே எத்தனை காரணங்கள் படிச்சிருக்கோம் ஹுலாவுடைய சட்டங்கள்ல? ஏழு காரணங்கள். ஒன்று, ஹுலா என்பது இருவருக்கும் இடையில் சூஉல் இஸ்ரா, குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தி ஏற்பட்டு விடுமையானால். இரண்டாவது, ஹுலா செய்யக்கூடிய பெண்ணு மர்அத்துன் ரஷீதா, சுய புத்தி உள்ள நல்ல புத்தி உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண் ஹுலா கொடுத்து விடுவாரேயானால் பெண் தான் தனக்கு உரிமை உள்ளவளாக ஆகிவிடுவாள், அந்த பெண்ணின் மீது ஆணுக்கு எந்த விதமான உரிமையும் மீதம் இருக்காது. நான்காவது, ஹுலா கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் தலாக் சொல்றதுனாலயோ, லிஹார் செய்யறதுனாலயோ, அல்லது ஈலா செய்யறதுனாலயோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. காரணம், பெண்ணு அந்நியவளாக ஆகிவிடுவார். இது நான்காவது. ஐந்தாவது, ஹுலா என்பது துஹுரிலும் செய்யலாம், ஹைதிலும் செய்யலாம். ஆறாவது, பெண் ஹுலா கேட்கும்படி அவளை டார்ச்சர் அதியத் கொடுத்து தொந்தரவுகளுக்கு ஆளாக்கி, புரியுதா? ஆண் அந்த பெண்ணுக்கு ஹுலாவின் பக்கம் நிர்பந்தம் செய்வது இது ஆணுக்கு ஹராம் ஆகும். அதே போலதான் பெண்ணு ஒரு முறையான காரணம் இல்லாம நிலைமை நல்ல சீரா போயிட்டு இருக்கும்போது சும்மா அம்மா பேச்சை கேட்டு செய்யறது, அல்லது சும்மா ஏதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணம், இந்த மாதிரி ஒரு காரணங்களை சொல்லி ஹுலா கேட்பது என்பது ஒரு பெண்ணுக்கு வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக, மார்க்கத்தில் கூடாத ஒரு செயலாக இருக்கும். அப்படி அவளுக்கு ஹுலா வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? ஒண்ணு, அவருடைய தோற்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதிருப்தியாக இருக்கலாம், அல்லது அவருடைய குணத்தில் ஏற்படக்கூடிய அந்த தீய குணங்களாக இருக்கலாம், அல்லது இருவரும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநிறுத்துவதில் குறைவு ஏற்படுகிறது என்று பயப்படுவார்களே. ஆனால் இன்னும் நிறைய காரணங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பா வந்து இந்த கெட்ட குணம் அதனுடைய பிரிவுகள்ல சொல்லும் பொழுது, தொழுகாதவரா இருக்கிறாரு, அல்லது மது குடிக்கிறவரா இருக்கிறாரு, அல்லது புகை பிடிக்கிறவரா இருக்கிறாரு, புரியுதுங்களா? எதனால் அந்த பெண்ணுக்கும் ஆபத்து இருக்குமோ, அல்லது ஹராமான சம்பாத்தியத்தில் இருக்கிறாரு, சொன்னாலும் விலக மாட்டேங்கிறாரு. சோ இந்த மாதிரி காரணங்களும் அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்பதாக. ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். இந்த ஹுலாவை மார்க்கம் நமக்கு அனுமதித்திருப்பதனுடைய ஹிக்மத், தத்துவம் என்ன? சூரா ரூமுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே உள்ளது, அவன் உங்களுக்கு உங்களில் இருந்து மனைவிகளை படைத்தான், அந்த மனைவிகளின் மூலமாக நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக உங்களுக்கு மத்தியில், அதாவது மனைவி கணவன், மனைவியுடைய குடும்பம், கணவனுடைய குடும்பம், இந்த எல்லாருக்கும் மத்தியில ஒரு அன்பையும் ஒரு நேசத்தையும் இணக்கத்தையும் கருணையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இதுதான் வந்து நிக்காஹுடைய சமர பழம், நிக்காஹினால் ஏற்படக்கூடிய பலன்கள், நன்மைகள். இந்த நன்மை, இந்த நன்மை அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மன நிம்மதி என்பதும், இந்த மவத்தத் ரஹ்மத் என்பதும் நிகழவில்லை என்றால், ரெண்டு தரப்பிலிருந்து இல்லை அல்லது ஒரு தரப்பிலிருந்து இல்லை என்றால், அப்ப ஃபஸாஅத்துல் இஷ்ரது வதஅத்தரல் இலாஜு, அப்ப இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பது முடியாத ஒன்றாகவும் ஆகிவிட்டது, இருவரும் சேர்ந்து வாழ்வது ஆரோக்கியமற்றதாக ஆகிவிடுகிறது. அப்ப இந்த நேரத்தில் ஒன்னு, கணவன் என்ன செஞ்சிடணும், மனைவிக்கு நல்ல முறையில் ஏதாவது செஞ்சு மனைவியை விட்டுறணும். அல் பக்ரால 229வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ தஸ்ரீஹும் பிஹ்சான், நீங்க மனைவியோடு வாழ்வதாக இருந்தால் நல்ல முறையில் வைத்து வாழுங்கள், இல்ல அப்படி முடியலன்னு சொன்னா அவர்களுக்கு ஏதாவது நன்மையை செய்து நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். நல்ல முறையிலையும் வாழ வைக்கிறது இல்ல, விடுறதும் இல்ல, அவளை போட்டு அப்படியே கொத்தடிமையா வச்சு அவளை டார்ச்சர் பண்ணி அணு அணுவா சாவடிக்கிறது. நல்லா பாதுகாக்கணும்.